நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை வந்துள்ள அமெரிக்க அரசின் வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் நிஷா பிஸ்வாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்து பேசியுள்ள விஷயங்கள்,
மக்களுடைய அரசியல் தீர்வு ஒன்று தடுவதற்கும் உடனடியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கும் அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான அழுத்தங்கள் உதவிகள் இருக்கும் என்பதை மிகவும் வலுவாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னார்.
ஓமந்தை சோதனை சாவடியில் கெடுபிடிகள் குறைந்து வாகனங்கள் சிக்கல் என்று சென்று வர வழி ஏற்பட்டுள்ளது பற்றிய செய்திகள், இலங்கையில் போர்க்காலம் மற்றும் அதன் பிந்தைய காலத்தில் காணாமல் போனவர்கள் குறித்து கிழக்கில் நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டங்கள் குறித்த செய்திகள்,
நான் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், என்ற மக்களை காணல எனக்கு நினைச்சா நெஞ்சடைப்பு வரையா, அந்த மக்களை என்னமா போனாங்கன்ட்டு நான் காணல, அவங்களோட அப்பா மக்களை காணல ஏக்கத்தில் அவர் செத்துட்டாரு.
ஆகியவும் என்ன பெற செய்திகளும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
1990களின் ஆரம்பத்தில் குரேஷிய சுதந்திரப் போரின் போது செர்பியாவோ அல்லது குரேஷியாவோ இனப்படுகொலையை செய்யவில்லை என்று தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இரு தரப்புகளும் குற்றங்களை இழைத்திருந்தாலும் நீதிமன்றத்தில் இரு தரப்புகளும் பரஸ்பரம் எழுப்பிய இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க தவறிவிட்டன என்று நீதிபதிகள் கூறினர். இந்த பிரதேசத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். குரேஷிய பிரதமர் ஜோரான் மிலனோவிச் தான் இந்த தீர்ப்பு குறித்து திருப்தி அடையாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். செர்பிய அதிபர் டொமிஸ்லாவ் நிக்கோலிச் இனி நீடித்த அமைதி நிலவும் என்று நம்புவதாக செய்தியாளர்களிடம் கூறினார்.
போக்கோஹராம் தீவிரவாதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை முன்னெடுக்கும் நோக்கில் சாட் நாட்டின் துருப்புக்கள் நைஜீரியாவுக்குள் நுழைந்திருக்கின்றனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 வாரங்களாக அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான வான் தாக்குதல்களை சாட் நடத்தி வந்தது. இதனிடையே கேமரூன் நாட்டுடனான எல்லை பகுதி நகரான கம்பாரோவில் சாட் நாட்டு துருப்புக்கள் நைஜீரிய படைகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக நைஜீரிய தேசிய பாதுகாப்புத்துறையின் பேச்சாளர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். அங்கு சாட் நாட்டு துருப்புகளை கண்டதாக உள்ளூர்வாசிகளும் கூறியிருக்கின்றனர். போக்கோஹராம் தீவிரவாதிகளை ஒடுக்க சாட் ஏரியை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிராந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சாட் ஏரியையொட்டி 4 ஆப்பிரிக்க நாடுகளின் எல்லைகள் அமைந்திருக்கின்றன.
கடந்த ஆண்டு காசா மோதல் குறித்த ஐநா விசாரணையை முன்னின் நடத்திய அதிகாரி ராஜினாமா செய்த நிலையில் இந்த விசாரணையை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கோரியிருக்கிறது.
The head of this biased inquiry has resigned and it's now time to dismantle the kangaroo court.
வில்லியம் ஸ்காபாஸ் முன்பு பாலத்தீன விடுதலை இயக்கத்துக்காக சில ஆலோசனை வேலைகளை செய்தார். அது அவரை இந்த விஷயத்தில் ஒருதலை பட்சமாக செயல்படுவர் ஆக்கும் என்று கூறிய இஸ்ரேலிய அரசு இந்த விசாரணையை ஒரு கங்காரு நீதிமன்றம் என்று கூறியது. ஆனால் பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் ஸ்காபாஸ் தனது பாரபட்சமற்ற தன்மை பாதிக்கப்பட்டது என்று கூறப்படுவதை மறுத்து திறந்த மனதுடன் இதை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
மூவரின் மரபணு மாதிரிகளை எடுத்து சோதனை குழாய் குழந்தைகளை உருவாக்கும் புதிய தொழில்நுட்பத்தை அனுமதிக்கலாமா என்பது குறித்து பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து வருகின்றனர். தந்தை மற்றும் தாயின் மரபணு குருக்களுடன் வேறொரு பெண்ணின் மரபணுக்களை இணைத்து இந்த முறையில் பயன்படுத்தப்படும். தாயிடமிருந்து செய்கைக்கு மரபு ரீதியாக வரும் நோய்களை தடுக்க இந்த முறை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றனர். மிக மோசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தையொன்றின் தகப்பன் என்ற முறையில் இந்த விடயத்தில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்பது தமக்கு தெரியும் என்றும், அதனால் இந்த திட்டத்தை தாம் முழுமையாக ஆதரிப்பதாக பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்திருக்கின்றார்.
As someone who had a severely disabled child himself, I know what parents go through when they are concerned about these issues. And so if science can help, we should...
அதே நேரம் இந்த முறைக்கு இதுவரை எந்த ஒரு நாடும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. மதக்குழுக்கள் பாதுகாப்பு மற்றும் அறம்சார் விடயங்களை முன்னிறுத்தி இதை கடுமையாக ஆட்சேபிக்கின்றன.
ஈராக்கில் தேசிய பாதுகாப்பு பிரிவுகளை உருவாக்கும் ஷரத்து கொண்ட சட்டத்துக்கு ஈராக்கிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாட்டின் சுன்னி முஸ்லீம் பிரிவினர் இந்த கோரிக்கையை நீண்டகாலமாக முன்வைத்து வந்தனர். இந்த புதிய தேசிய பாதுகாப்பு பிரிவுகள் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுக்கு எதிராக சுன்னி பழங்குடியினர் தங்கள் பாதுகாப்பை தாமே ஏற்பாடு செய்து கொள்ள இது எளிதாக்கும் என்று அவர்கள் கூறி வந்தனர். முன்னாள் பாத் கட்சி உறுப்பினர்கள் அரச பதவிகள் வகிப்பதற்கு இருந்த தடையை முடிவுக்கு கொண்டு வரும் மற்றொரு சட்டத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்தது.
பிரிட்டனின் தேசிய கொடியின் படத்தில் தமது நாட்டின் கொடியை பிரிட்டனின் தேசிய கொடியின் படத்தை தம்முடைய நாட்டின் கொடியிலிருந்து நீக்கப்போவது குறித்த திட்டங்களை ஃபிஜி அரசு உறுதி செய்திருக்கிறது. பசிபிக் தீவு நாடான ஃபிஜியின் தலைவர் நாட்டுக்கான புதிய கொடி ஒன்று உருவாக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். அந்த கொடியானது ஃபிஜி உண்மையில் ஒரு சுதந்திரமான நவ நாகரிகமான ஒரு தேசம் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் நாட்டின் அதிபர் கூறியிருக்கின்றார். தற்போது உள்ள கொடியானது காலத்தை கடந்த ஒன்றாக இருக்கிறது, தனது காலனித்துவ பின்னணியை காட்டுகிறது என்று கூறியுள்ள அதிபர் பயணி மரமா அது தற்காலத்திற்கு ஒவ்வாத ஒன்று என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை வந்துள்ள அமெரிக்க அரசின் வெளியுறவுத்துறைக்கான துணைச் செயலர் நிஷா பிஸ்வாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தை குறித்து அந்த கூட்டத்தில் பங்கேற்ற கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
அவரை நாங்கள் சந்தித்து பேசின போது விசேஷமாக இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்ற விதம், அதனாலே புதிதாக நாடு முழுவதிலேயும் ஏற்பட்டிருக்கிற எதிர்பார்ப்புகள், விசேஷமாக தமிழ் மக்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, எப்படியான நிவாரணங்கள் இந்த புதிய ஆட்சி மாற்றத்தினாலே மக்களுக்கு ஏற்பட முடியும் என்பது குறித்து நாங்கள் பேசினோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழ் மக்களும் வழங்கிய பங்களிப்பை அந்த அமையார் நினைவு கூட்டினார். அதோடு சேர்த்து கோரிக்கை அளவிலே நிலங்களை விடுவிப்பது சம்பந்தமாகவும் பல காலமாக சிறைகளில் இருக்கிற அரசியல் கைதிகளை விடுவித்தார் செய்வது சம்பந்தமாகவும் எடுத்திருக்கிற தீர்மானங்களை குறித்து பேசினார். நாங்கள் அவற்றை வரவேற்றோம். ஆனாலும் அதிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒரு சிறிய தாமதம் குறித்து எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற அங்கலாய்ப்பை நாங்கள் அவருக்கு எடுத்துச் சொன்னோம். இது கூடிய விரைவிலே தீர்க்கப்பட வேண்டும். இன்னும் காலம் தாமதிக்கக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்திலே செய்வதாக சொல்லப்பட்ட விடயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய
கருத்துக்களை கேட்ட பிறகு நாட்டில் ஒரு காத்திரமான நல்லிணக்கம் ஏற்படுவது தொடர்பில் அமெரிக்கா என்ன வகையான உதவிகளை செய்ய இருக்கிறது அல்லது எந்த வகையில் பங்காற்ற முன்வரும் என்பது குறித்து அவர் ஏதாவது கோடிட்டு காட்டினாரா இல்ல உத்தரவாதம் ஏதாவது கொடுத்தாங்களா?
அமெரிக்காவினுடைய ஈடுபாடு தொடர்ச்சியாக முழுமையாக இருக்கும் என்று எங்களுக்கு உறுதியளித்தார். ஆட்சி மாற்றத்தோடு அமெரிக்காவினுடைய ஈடுபாடு இல்லாமல் போய்விடாது. ஆட்சி மாற்றம் நல்ல சகுனம், ஆனால் நாட்டிலே நடைபெற வேண்டிய பல விடயங்கள் நடைபெறுவதற்கு அமெரிக்காவுடைய உதவி இருக்கும் என்றும், அதிலே விசேஷமாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு ஒன்று எட்டப்படுவதற்கும் உடனடியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கும் அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான அழுத்தங்கள் உதவிகள் இருக்கும்
குறித்து சர்வதேச விசாரணை தேவை எனும் அந்த பிரேரணையை அமெரிக்கா கொண்டு வந்து அது ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேராயத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பாக அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து ஏதாவது அவர் சொன்னாரா இல்ல நீங்க ஏதாவது விவாதிச்சீங்களா?
அந்த விசாரணையுடைய அறிக்கை மார்ச் மாதத்திலே வெளிவர இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் பேசினோம். அது வெளிவந்த பிறகு இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு சில நடவடிக்கைகளை எடுத்ததாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் சட்ட தெளிவாக இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு உண்மையை கண்டறிகிற இந்த அறிக்கையின் அடிப்படையிலே நல்லிணக்கம் மட்டுமல்ல பொறுப்பு கூற கடப்பாடுகள் சம்பந்தமாகவும் நீண்ட கால அரசியல் தீர்வொன்று கொண்டு வரப்படுவது சம்பந்தமாகவும் முழுமையான ஒரு பொறிமுறை வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், அது உள்நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அரசியல் தீர்வு உள்நாட்டிலே கொண்டு வரப்பட வேண்டும், ஆனால் சர்வதேச பங்களிப்போடு சில திட்டங்கள் உள்நாட்டிலே திட்டங்களாக காணப்படவில்லை. ஆகையினாலே இது ஒரு விசேஷமான ஒரு பொறிமுறையாக சர்வதேச பொறிமுறை, அதே போலையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்போடும் நடைபெறுகிற ஒரு பொறிமுறையாக ஒரு புது பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதிலே எங்களுடைய மக்கள் சார்பாக என்னென்ன விடயங்கள் அடங்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். இது ஆரம்ப கட்ட பேச்சு, மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் இதை குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும். இந்த விடயங்களிலே தங்களுடைய நாட்டினுடைய முழுமையான ஈடுபாடு தொடர்ச்சியாக இருக்கும் என்றும், தமிழ் மக்களுக்கு நியாயம் கிட்டுகிற வரைக்கும் தாங்கள் இதை முழு மூச்சாக ஈடுபட்டிருப்பார்கள் என்றும் எங்களுக்கு உறுதியளித்தார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இதனிடையே இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்களும் நிஷா பிஸ்வால் அம்மையாரை சந்தித்து பேசியுள்ளார்கள். இலங்கையில் போர் முடிந்து 5 ஆண்டுகளுக்கு மேலானாலும் போர் காலத்திலும் அதற்கு பின்னரான காலத்திலும் காணாமல் போனவர்கள் குறித்த கவலைகள் தொடரவே செய்கின்றன. அவ்வகையில் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழும் மக்கள் புதிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அப்படி இன்று கிழக்கிலங்கையில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உள்நாட்டு போர்க்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று மட்டக்களப்பு மற்றும் திருகோணாமலை ஆகிய நகரங்களில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன.
நான் இன்றைக்கும் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறேன். என்ற மக்களை காணலண்டு எனக்கு நினைச்சா நெஞ்சு நெஞ்சடைப்பு வரையா. அந்த மக்களை என்னமா போனாங்கன்ட்டு நான் காணல. அவங்கள அப்பா மக்களை காணலண்டு ஏக்கத்தில் அவர் செத்துட்டாரு.
உள்நாட்டு போர்க்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் சுமார் 10,000 பேர் வரை காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பு, விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் ஆயுத அமைப்புகள் மீது இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ளது. உரிய தரப்பினரால் அது மறுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்காவிலும் திருகோணமலை நகர் சிறுவர் பூங்காவிலும் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டங்களில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள்.
3வது மகன் எனக்கு உழைச்சி தருவாருண்டு இன்றைக்கி குள 97 இலங்கை இராணுவத்தால் மகன் போனவர் இதுவரையில் எனக்கு கிடைக்கல. 2வது மகன் யாழ்ப்பாண மகள்கிட்ட போகண்டு போனவர் அவரும் இல்லை. கட்டவர் 2005 முடிப்பட்டேன். நான் சாகிறதா வாழ்கிறதாண்டு தெரியாத கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
3 பேரும் ஒரு ஆள் 86 தொழிலுக்கு போன நேரத்தில் பிடிச்சிட்டு போனவங்களா சுத்தவங்களாண்டு இதுவரையிலே இனிமே தெரியாது. 86 மெச்சவர் வந்து 95 ரெண்டு பேரும் ஒரு ஆள் தையல் பயிற்சிக்கு போனவர் ஒரு ஆள் ஸ்கூலுக்கு போனவங்க ரெண்டு பேருமே வீடு வந்து சேரலை.
காணாமல் போனவர்கள் தொடர்பில் புதிய ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தின் கவனத்தை வலியுறுத்தும் வகையிலான வாசக அட்டைகளையும் அவர்கள் ஏந்தியவாறு இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள்.
மூத்த மகனவர் இதுவரையில் நாங்கள் தேடாத இடமும் இல்லை. கடைசி பண்ணியில் இருக்கிற அம்மன் களி பண்ணோம். அதுக்கு போயிலாத நிலைமையால் நாங்கள் தேடி போகவில்லை. இயக்கம் பிடிச்சதண்டு களி பண்ணாங்க. ஆனால் தேடி தெரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கலால் இதுவரையில் எந்த இதுவும் தெரியாத தேடாத இடமும் இல்லை. பழைய அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். அதுக்கும் ஒரு முடியும் இல்லை. தேடிக்கொண்டு இருக்கிறோம் சான்ஸ்
என்று கூறிய இவர்கள் புதிய ஜனாதிபதியிடமிருந்தும் புதிய அரசாங்கத்திடமிருந்தும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கின்றார்கள்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே வட இலங்கையில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த சர்ச்சைக்குரிய ஓமந்தை சோதனைச் சாவடியில் இருந்த கெடுபிடிகள் நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் அது நடைமுறைக்கு வர தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா ஓமந்தை வீதி சோதனை முகாமின் சோதனை நடவடிக்கைகள் யாவும் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் இயல்பாக போக்குவரத்து செய்வதற்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது. கடந்த 2002 முதல் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையிலான சகல போக்குவரத்துகளையும் கண்காணித்து கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த இந்த சோதனை சாவடி சர்வதேச அளவில் அறியப்பட்டிருந்தது. இந்த சோதனை சாவடியின் ஊடாக பயணம் செய்பவர்களும் அவர்களின் உடைமைகள், வாகனங்கள், வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படும் பொருட்கள் என்பனவும் முழுமையாக சோதனையிடப்பட்டு வந்தன. இதனால் பயணிகளும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகன சாரதிகளும் பெரும் சிரமங்களுக்கும் நேர விரயத்திற்கும் ஆளாகியிருந்தார்கள். யுத்தம் நடைபெற்ற காலத்தில் ஓமந்தை சோதனை சாவடியில் அரசப்படையினரும் அதற்கு அப்பால் விடுதலை புலிகளும் தமது சோதனை சாவடிகளை அமைத்து முழுமையான சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு எல்லைப்புற சோதனை சாவடியை நினைவுபடுத்தும் வகையில் இந்த சோதனை நடவடிக்கைகளை இருதரப்பினரும் மேற்கொண்டிருந்தனர். 2009 யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு விடுதலை புலிகளின் சோதனை சாவடி இல்லாதொழிந்தது. ஆயினும் ஓமந்தை இராணுவ சோதனை சாவடியை தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி அரசு நடைமுறைப்படுத்தி வந்தது. 2013 ஓமந்தை சோதனை சாவடியின் சோதனை நடவடிக்கைகளில் தளர்வேற்படுத்தி வாகனங்கள் மாத்திரம் பதிவு செய்து செல்லும் நடைமுறை கை கொள்ளப்பட்டிருந்தது. அதே நேரம் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களை தனியாக பதிவு செய்து அனுப்பும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பின்னர் அண்மைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வெளிநாட்டவர்கள் வடக்கிற்கு செல்வதானால் பாதுகாப்பு அமைச்சின் முன் அனுமதி பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற நடைமுறையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இப்போது சோதனை மற்றும் வாகன பதிவுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு வெளிநாட்டவரோ உள்நாட்டினரோ எவரும் எந்தவித தடையும் தாமதமும் இன்றி ஓமந்தை சோதனைச்சாவடி ஊடாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் சோதனை நடவடிக்கைகள் பதிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த இடங்கள் இப்போது வெறிச்சோடி கிடக்கின்றன. ஓமந்தை சோதனை சாவடியின் சோதனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருப்பதனால் தாமதமின்றியும் சுதந்திரமாகவும் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது என கூறும் பொதுமக்கள் புதிய அரசின் இந்த நடவடிக்கையை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள்.
நான் ஜாழ்ப்பாணம் தான் வேலை செய்யறேன். நான் அப்ப அடிக்கடி போய் வரும்போது 15 தான் போறது. நிம்மதியா போய் வரலாம். இவ்வளவு நாள் இதுல வந்து கரைச்சல் தானே நின்று 15 வெயிட் பண்ணி என்ன போக சரியான கஷ்டம் தானே. இப்ப என்ன நேரா போகுது வாரது ஒரு பிரச்சனை இல்லை. யாருங்க சுதந்திரமா இருக்குல்ல இப்ப
சந்தோஷமா இருக்கு. இந்த ரோடு திறந்தது இதுகள் முதல்ல நின்று இல்ல 15 போய் வர கொஞ்சம் டிலே ஆகும். மற்ற வாகனங்கள் நெருக்கடியா இருந்தது.
2 நாங்க போய்கொண்டிருக்கோம். இன்றைக்கு தான் இந்த பாதையில நாங்க முதல் தடவையா போற ஃபீலிங்க நாங்க உணர்றோம். செக் பாயிண்ட் ஒன்றும் இல்லாம ஃப்ரீயா போறோம்டா இப்பதான்
என ஓமந்தை ஊடாக அடிக்கடி பயணம் செய்யும் சிலர் தெரிவித்தனர். எனினும் வடக்கிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை ஏற்றி வருகின்ற டிரக் வண்டிகளில் யுத்த மோதல்களின் போது கைவிடப்பட்ட அல்லது வெடிக்காமல் கிடந்த வெடிப்பொருட்களும் சேர்த்து கொண்டுவரப்படக்கூடும் என்பதற்காக இந்த டிரக் வண்டிகள் மாத்திரம் சோதனையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று. தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தமது திடக்கழிவை சேமித்து வைக்க பயன்படுத்திய தொட்டி இடிந்து விழுந்ததில் 10 பலியானது குறித்து கடந்த சனிக்கிழமை தமிழோசையில் பார்த்தோம். விபத்தை தொடர்ந்து அங்கே சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை பார்வையிட்டு வரும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் ஜெயக்குமார் எத்திராஜு அவர்களிடம் பேசினார் சுவாமிநாதன்.
கண்டே ஆரம்பிச்சுனாங்க, புரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அநேகமாக வந்து ஒரு 800 tons கிட்ட நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் டோட்டலாகவே அந்த இடத்துலேருந்து. இன்னும் நாங்கள் எஸ்டிமேட் வந்து 1500 கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு 3rd pit ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தோம்னாக்க நாங்கள் அதை எல்லாமே நாளைக்கு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் அதிகமாக போனால் ஒரு இன்னொரு 1 day போகணும்.
அப்படி கொட்டுற அந்த கழிவுகள் நிலத்தடி நீரை பாதிக்காம
மண்ணை எடுத்துருக்கோம். பள்ளம் எடுத்துருக்கோம். 1 meter ஆழத்துக்கு நாங்கள் பள்ளம் எடுத்திருக்கோம். பள்ளம் அதில் எச்சிபி லைனர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து ஊறி வெளியே போட்டு சான்ஸ் இல்லை. 4 பிளஸ் கிரவுண்டு ஃப்ளோரு. ஸோ 5 வந்து எச்சிபி லைனரால மூடிட்டு இருக்கோம்.
இந்த திடக்கழிவுகள் அங்கேயே இருக்குமா இல்ல அதை அங்கேருந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதை எரித்து முழுசா அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
இது காஞ்சிபுரம் நாங்க இங்க வைக்க மாட்டோம். இங்க இருந்து எங்களுக்கு கும்பி பொண்ணுல வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டோரேஜ் டிஸ்போசல் ஃபெசிலிட்டின்னு TSDF இருக்கு. அது வந்து இதுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்டது. அதுல தான் கொண்டு போய் எல்லா அசாடஸ் வெஸ்டுமும் அங்க போய் ட்ரீட் பண்ணி அங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அங்கே இதே மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஸ்லெஜை வந்து அசாடஸ் சாலிடா இருந்தா எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு. அதே அசாடஸ் வெஸ்ட் எரிக்கணும்னாக்க அதுக்கு இன்சென்ரேட்டர் ஒன்று இருக்கு. ஸோ இந்த வந்து ஸ்லெஜ் வந்து அவங்க வந்து லேண்ட் டிஸ்போசலுக்கு போயிடும். அது எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கு. பூமிக்கு எல்லா ஃபெசிலும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் அங்கதான் கொண்டு போக ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. இந்த மெட்டீரியல் காஞ்ச பின்னாலும் நாங்கள் இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம்.
உடைந்து விபத்துக்குள்ளான இந்த திடக்கழிவு சேகரிப்பு தொட்டியானது அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது என்று பரவலாக கூறப்படுகிறது. அனுமதி பெறாமல் எப்படி அவ்வளவு நாட்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டது?
இல்ல அது அனுமதிக்கு பெறல. அது அனுமதிக்கே கொடுக்கல சார். அனுமதிக்கு அவங்க வாங்கல. எந்த டீடைல் பிளானும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களா ஓனா கட்டியிருக்காங்க. நாங்களும் பார்த்துருக்காங்க. எங்க 9 வந்து எங்க டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் வேலூர்ல பார்த்துட்டு அது வந்து அதுல ஒண்ணுமே இல்ல, காலியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நாட்டு என்ன யூஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு பின்னாலதான் வந்து கம்பெனி வந்து அதுல ஏதாவது கொண்டு போய் ஸ்லெஜ்ஜு ஓட்டியிருக்காங்க.
நீங்க வந்து அந்த கெமிக்கல் ஆடிட், அதாவது எவ்வளவு கெமிக்கலை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பயன்படுத்துது, எவ்வளவு இதை வெளியில விடுறாங்க அப்படிங்கறத ஒரு தீவிரமா கண்காணிச்சு செய்திருந்தால் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அலர்ட்டா இல்ல, அங்க பொலிட்டிக்கல் பிரஷர்னால வந்து நீங்க வந்து அதை அலோ பண்ற
ப்ரெஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஃபில்டர் ப்ரெஸ் விட்ட பிறகு ஃபில்டர் தனியா போன வாட்டர் இருக்கிறது. ஃபில்டர் கேக் வந்து தனியா வந்து விடும். இவங்க வந்து அந்த ஃபில்டர் ப்ரெஸ்ல கொண்டு போகாம தவறுதலா கொண்டு போய் அந்த போட்டதுனாலதான் இந்த விளைவுகள்.
விபத்துக்கு காரணமான அந்த தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்டிருக்கிறதா? அவங்க மேல ஏதாவது அபராதமோ இல்லை வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்க நீங்க ஏதாவது பரிந்துரை செய்திருக்கீங்களா?
அபராதம் வந்து கோர்ட்டுக்கு போகணும் சார். இப்போதைக்கு தச்சம் இமீடியட்டா வந்து நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிருக்கோம். கம்பெனியை க்ளோஸ் பண்ணிருக்கோம்.
அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனமா இல்ல கிளஸ்டரா?
இல்ல மெம்பர் டேண்டிஸ் 79 இருக்கு. அந்த 79 இருந்து வர எஃப்லன்ட் தான் வந்து காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போகும். விபத்துல இருந்து அந்த காமன் எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல. அதனால வந்து இந்த 79 இண்டஸ்ட்ரிக்கு இபி பவர் கட் பண்ணி க்ளோஸ் ஆர்ட் இஷ்யூவை எனக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க.
தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் ஜெயக்குமார் எத்திராஜு. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் அரச வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராகலாமா என்பது குறித்த சர்ச்சை தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா மீதான முறைகேடான சொத்து குவிப்பு வழக்கின் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவது தொடர்பிலான சர்ச்சை நீடித்து வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் தொடர்வதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இரண்டாவது முறையாக வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி எச் வகேலா தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று செவ்வாயன்று இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது இந்த அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. பவானி சிங் தரப்பில் இன்று இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் தாமஸ் செபாஸ்டியன், தலைமை நீதிபதி டி எச் வகேலா தலைமையிலான அமர்வு இந்த மனுவை விசாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கில் இந்த அமர்வு பவானி சிங்கிற்கு எதிராக முன்பு தீர்ப்பு வெளியிட்டு இருந்தது என்றும், அதை எதிர்த்து பவானி சிங் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு தடை பெற்று வந்ததாகவும் வழக்கறிஞர் தாமஸ் செபாஸ்டியன் சுட்டிக்காட்டினார். இந்த பின்னணியில் தலைமை நீதிபதி டி எச் வகேலா தலைமையிலான அமர்வு இந்த மனுவை விசாரிக்க கூடாது என்று கூறுவதாகவும் அவர் வாதிட்டார். பவானி சிங் தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி எச் வகேலா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு மீதான விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டது. திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் தரப்பில் தாக்கல் செய்யப்படும் இதே மாதிரியான கோரிக்கையை கொண்ட மனு சென்ற வாரம் மூன்றாவது முறையாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சென்ற வாரத்தில் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் கே எல் மஞ்சுநாத் மற்றும் எஸ் சுஜாதா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போதும் இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருந்த சூழலில் தற்போது மீண்டும் இந்த வழக்கு இரண்டாவது முறையாக வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக சர்வதேச செய்தி ஒன்று. செர்பியா, குரோயேஷியா ஆகிய இரு நாடுகளும் பரஸ்பரம் எழுப்பிய இனப்படுகொலை குறித்த குற்றச்சாட்டுக்களை சர்வதேச நீதிமன்றம் நிராகரித்துள்ளதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். 1990களின் ஆரம்பத்தில் நடைபெற்ற இந்த மோதல்களின் பின்னணி குறித்த பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
1991 உகோவர் நகரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. குரேஷியர்கள் பிரிந்து போய் தனிநாடொன்றை உருவாக்குவதை தடுக்க சேர்பியர்கள் முயன்றனர். குரேஷியர்களின் இந்த ஊர் சின்னாபினமானது. யுகோஸ்லாவிய இராணுவத்தாலும் சேர்பிய ஒட்டு படையினராலும் நூற்றுக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டனர். உகோவர் 4 வருட காலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னர் குரேஷியர்கள் அதிரடி தாக்குதல்களை ஆரம்பித்தனர். சேர்பியர்களால் கைப்பற்றப்பட்டு கிரியினா சேர்பிய குடியரசு என பிரகடனம் செய்யப்பட்டிருந்த 10,000 சதுர கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான நிலப்பரப்பை மீட்டெடுப்பதற்கான யுத்தம் அது. 2nd உலக யுத்தத்துக்கு பிறகு ஐரோப்பாவின் நிலத்தில் நடந்த மிகப்பெரிய யுத்தம் இதுதான். இதில் கிட்டத்தட்ட 2,000 சேர்பியர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். குரேஷியாவின் விடுதலைக்காக நடந்த 4 வருட யுத்தத்தில் மொத்தம் 20,000 உயிர்கள் பலியாகியிருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. இன அழிப்பு கொள்கையை சேர்பிய தலைவர்கள் பயன்படுத்தினார்கள் என குற்றஞ்சாட்டி தி ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குரேஷியர்கள் புகார் செய்தனர். 1995 குரேஷியாவிலிருந்து 230,000 சேர்பியர்கள் வெளியேற்றப்பட்டது தொடர்பாக குரேஷியாவை குற்றஞ்சாட்டி சேர்பியாவும் புகார் செய்திருந்தது. யுகோஸ்லாவிய யுத்தம் சம்பந்தமான ஐநா தீர்ப்பாயம் சேர்பியர்களை இன அழிப்பு செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த 2 குரேஷிய இராணுவ தளபதிகளை 2012 குற்றமற்றவர்கள் என தீர்ப்பளித்திருந்தது. இவர்கள் விடுவிக்கப்பட்டதால் சேர்பியா கொதிப்படைந்திருந்தாலும் குரேஷியா கொண்டாடியது. மற்ற தரப்பு வில்லனாக பார்த்தாலும் அவர்கள் தரப்பில் நாயகர்கள் என்பது மாதிரியான ஆட்கள் இவர்கள்தான். யுத்தம் முடிந்த பின்னரான 20 வருட காலத்தில் செர்பிய குரேஷிய உறவு பெரும் மாற்றம் கண்டுள்ளது. பால்கான் பகுதியின் 2 வருடங்கள் மீது சற்று வெளிச்சம் பாய்ச்ச இன்றைய தீர்ப்பு உதவும் என சிலர் நம்புகின்றனர்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் 2 தாய்மார்களின் கரு முட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரணு கூறுகளை கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கும் வித்தியாசமான விஞ்ஞான முயற்சி குறித்த செய்தியை பார்க்கலாம். மனித செல்கள் ஒவ்வொன்றிலும் பல மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் எனப்படுபவை அடிப்படையில் சக்தியை உற்பத்தி செய்யும் பேட்டரிகளைப் போன்றவை. அதாவது செல்களுக்கு தேவைப்படும் சக்தியை அளிப்பதுதான் இவற்றின் முதன்மையான பணி. பெண்களின் ஒவ்வொரு கருமுட்டையிலும் ஒரு நியூக்ளியஸும் பல மைட்டோகாண்ட்ரியாக்களும் இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் சிலருக்கு பாதிப்படைந்திருக்கும். அப்படி பாதிப்படைந்த பெண்களின் கருமுட்டைகளில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்களும் பாதிப்படைந்திருக்கும். இப்படி பாதிப்படைந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் இருக்கும் கருமுட்டையிலிருந்து உருவாகும் குழந்தைகளின் செல்களில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதால் அது அந்த குழந்தைகளின் உயிரையே பறிக்கும் அளவுக்கு மோசமான மரபணு நோய்களையும் உண்டாக்கும். இந்த மோசமான சிக்கலுக்கு விஞ்ஞானிகள் ஒரு தீர்வை கண்டிருக்கிறார்கள். இந்த தீர்வு 4 கட்டமாக செயற்படுத்தப்படுகிறது. இதன் முதல் கட்டமாக பாதிக்கப்பட்ட பெண்களின் கருமுட்டைகளில் இருக்கும் சேதமடைந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை அகற்றிவிடுவது. அந்த கருமுட்டையில் இருக்கும் நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும். அடுத்து வேறொரு பெண்ணின் கருமுட்டையிலிருந்து பாதிக்கப்படாத ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாக்களை மட்டும் தனியாக பிரித்தெடுப்பது. இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாக்களை முதல் பெண்ணின் கருமுட்டைக்குள் செலுத்துவது 3வது கட்டம். 4வது கட்டம் என்பது இப்படி ஒரு பெண்ணின் நியூக்ளியஸையும் மற்ற பெண்ணின் மைட்டோகாண்ட்ரியாக்களையும் தன்னுள் கொண்டிருக்கும் அந்த கருமுட்டைக்குள் விந்தணுவை செலுத்தி அதை சினைப்படுத்துவது. இதையே கொஞ்சம் மாற்றி பாதிக்கப்பட்ட பெண்ணின் கருமுட்டையில் இருக்கும் நியூக்ளியஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டிருக்கும் பெண்ணின் கருமுட்டைக்குள் இருக்கும் நியூக்ளியஸை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்த பெண்ணின் நியூக்ளியஸை பதிய வைத்து அந்த கருமுட்டையை கருவுறை செய்யும் நடைமுறையும் செய்யப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தையை பெற முடியும் என்பதை விஞ்ஞானிகள் சோதனை சாவடியில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த முயற்சி முழுமையாக நடைமுறைக்கு வருவதற்கு உலக அளவில் சட்ட ரீதியான அனுமதி இல்லை. அதற்கான சட்ட ரீதியான அனுமதியை வழங்குவதற்காகவே பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான அனுமதி அளிக்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஞ்ஞான முயற்சியின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து சென்னையில் இருக்கும் செட்டிநாடு மருத்துவமனையின் இனப்பெருக்கத்துறையின் தலைமை மருத்துவர் என் பாண்டியன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது வந்து நியூ கேஸ்ல கண்டுபிடிச்சாங்க. பட் இது வந்து எப்படின்னா, சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல்ன்றது இந்த பவர் ஆஃப் தி செல், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. டிக்கி தி செல் கோயிங், அதுல டிசீஸ் இருந்தா சில வியாதிகள் வந்து பாதிப்பு வரும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த முறையை பின்பற்றுறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய டிபேட் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு வியாதியை சரி பண்றதுக்காக முறை. இது 3 பேரண்ட்னு போட்டு கொஞ்சம் குழப்புறாங்க. மூணு பேரண்ட் இன்வால்வ் இல்ல, அந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் இன்னொரு எக்ல இருந்து எடுத்து உபயோகப்படுத்துறோம். அதனால இங்க வந்து இன்னும் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா முறையிலுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா ஒரு நிறைய மாற்று கருத்து இருக்குது, நிறைய ஒரு எதிர்ப்பு இருக்குது. பட் போக போக சரியா போயிடும். அது மாதிரி இது நினைக்கிறேன். ஏன்னா இது வியாதி இருக்கவங்களுக்கு வந்து மாற்று வைத்தியம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றது சரியான முறை இல்லை. ஸோ அதனால இது வந்து 3 பேரண்ட் பேபின்றது சரியான வார்த்தை இல்லது. ஒரு பேட்டரி சரியில்லைனா பேட்டரி மாத்திர மாதிரி, இந்த மைட்டோகாண்ட்ரியா சரியில்லைன்னா மைட்டோகாண்ட்ரியா மாத்திரம், அவ்வளவுதான் தவிர இதுக்காக ஒரு பெரிய விவாதம் தேவைன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த நடைமுறையை பயன்படுத்தி ஏற்கனவே குழந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறன்றனவா?
இல்ல இல்ல, இது வரைக்கும் குழந்தை உருவாக்க, அதனால்தான் வந்து இந்த விவாதமே வருது. ஏன்னா இது வரைக்கும் குழந்தை வராதனால இனிமே வரக்கூடிய குழந்தைக்கு வியாதி வருமோ பிரச்சனை வருமோ வேற ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாமோன்றதுலாம் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது நியாயம்தான். இது வந்து ஒரு கட்டுப்பாடான முறையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முதல்ல இத அனுமதி கொடுத்து, அந்த அனுமதி கொடுத்தப்பட்ட இடத்துல நல்லபடியா வந்ததுன்னா அதுக்கு பிறகு பரவலாக பர அனுபவிக்கலாம். முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம விஞ்ஞானம் வளர்றதுக்கு வழியெல்லாம் போயிடுது. இப்படிதான் எல்லாத்தையும் ஆயிருக்குதுங்க. ஒண்ணு புதுசு இல்லது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சிறுநீரக மாத்தும் போது ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அந்த பண்ணவங்க வந்து புச்சர்னே சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு நோபல் பிரைஸே கிடைச்சது. என்னுடைய நண்பரும் என்னுடைய ஆசானமாக இவர் இருக்காரு, பாப் எட்வர்ட்ஸ். அவரை வந்து நோபல் பரிசு பெற்றவங்க என்ன சொன்னாங்க, யூ ஆர் கிரியேட்டிங் அ ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு வந்து உலக முழுக்க ஏறக்குறைய 1 கோடி குழந்தைங்க இருக்கும் ஐவிஎஃப் பெரிய இருக்காங்க. எல்லாம் பெரும்பாலும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 1-2% வந்து குறைய இருக்கலாமே தவிர இதனால ஒன்றும் பெருசாக குழந்தை பாதிப்பு எதுவுமே ஆகலை. அந்த மாதிரி இது வந்து குறிப்பாக அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் இருக்கவங்களுக்கு, அது இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த அந்த மாதிரி குழந்தை இருக்கிறவங்க தான் அந்த குழந்தை என்ன பாடுபடுது, அந்த வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லாரும் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து இந்த ஃபென்ஸில் சிட்டிங் வாங்க, ஃபென்ஸ் சிட்டிங் வந்துட்டு தேவையில்லை, அந்த பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரலாம் தான், வராதுன்னு சொல்ல முடியாது. எந்த புது முறையிலையும் சிக்கல் இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சிக்கல் இருக்குன்றிருக்காங்க அந்த அந்த ஒரு அடி எடுத்து நம்ம வைக்கிறோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. அதனால இதை வந்து கட்டாயமா அனுமதிக்கதான் நல்லது. அனுமதித்த பிறகு அதை நல்லபடியா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண நல்ல குழந்தைங்க நல்லா இருக்குதுங்களா, அது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி முதல்ல வேணா குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் அனுபவிச்சுட்டு பின்னாடி பரவாயில்ல அனுபவிக்கலாம். அதுதான் என்னுடைய அபிப்பிராயங்க.
சென்னையில் இருக்கும் செட்டிநாடு மருத்துவமனையின் இனப்பெருக்கத்துறையின் தலைமை மருத்துவர் என் பாண்டியன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இனி தற்பொழுது வந்துள்ள செய்தியுடன் மணிவண்ணன்.
சோதனை குழாய் குழந்தைகள் பெறுவதை, 3 பேரின் மரபணு விஷயங்களை பயன்படுத்தி செய்வதை அனுமதிக்கும் முதல் நாடாக பிரிட்டன் உருவெடுத்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கும் சட்டத்துக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றியது.
இந்த தகவலுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். நேயர்கள் நமது நிகழ்ச்சிகளை bbctamil.com எனும் இணையதளத்திலும் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம்.